வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது சுற்றுச்சூழலை பயன்படுத்தும் அங்கக உரங்கள் பற்றி. இந்நிகழ்ச்சியில் உரையாற்றுபவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் தவமணி அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
எல்லோருக்கும் வணக்கங்க. நான் முனைவர் வி. தவமணி, இணை பேராசிரியராக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் பணியாற்றிகிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களை வந்துட்டு நான் சந்திச்சிருக்கேன். ஒரு தொழில்நுட்பத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு முக்கியமாக அவேர்னஸ் ஒன்று உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக பிளாஸ்டிக்கில் அதை பற்றியும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு தொழில்நுட்பத்தோடு கூடிய ஒரு அவேர்னஸை உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, சுற்றுச்சூழலை பண்படுத்தக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அங்கக உரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி என்னுடைய தலைப்பு. அதையே உங்களுக்கு நான் வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். அங்கக வேளாண்மை வந்துட்டு தனியாக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கக வேளாண்மையினால் என்ன ஆகுதுன்னா, மண் வளம், மண்ணில் உயிரியல் தன்மை மற்றும் அவற்றின் செயல்திறனை அதிகரிக்கிறதோடு மட்டுமில்லாமல் சுற்றுப்புற சூழலுக்கு ஒரு ஏற்ற உற்பத்தி முறைன்னு நம்ம இதை சொல்லலாம். இந்த முறையில் பண்ணைக்கு வெளியிலிருந்து மிக குறைந்த அளவு இடுபொருட்களை நம்ம பயன்படுத்தி வந்தோம் ஒரு காலத்தில். இன்றைய காலகட்டத்தில் நம்ம மாடுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மியாக வளர்க்கறதுனால நமக்கு வந்துட்டு வெளியிலிருந்து இதற்கான இடுபொருட்கள் கொஞ்சம் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கோங்கிறது நிதர்சனமான உண்மை தான். அதை வந்துட்டு நம்ம மறுக்க முடியாது. முதல்லலாம் சாணி மண்ணெங்கி வாங்குறதில்ல, இப்போ வாங்கிக்கிட்டு தானே இருக்கும் சில சமயத்தில், அது நமக்கே தெரியும். இப்போ இந்த பயன்படுத்துறதுனால மண்ணில் உள்ள உயிரின சமநிலை அப்படின்னா, நுண்ணுயிர்களும் நம்மளுடைய நியூட்ரியன்ட் சத்துக்களும் சரி விகிதத்தில் நிலைநிறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் மண்ணில். மண்ணினுடைய சத்து வந்துட்டு இந்த முக்கியமாக அங்கக உரங்களை பொருத்தி அமையும். என்னதான் நீங்கள் வந்துட்டு இன்ஆர்கானிக் உரங்கள், ரசாயன உரங்களை நீங்கள் போட்டாலும், அங்கக உரங்கள் வந்துட்டு போடுறது ஒரு முக்கியமான தேவையாக இந்த காலகட்டத்தில் இருக்குது, மண் வளத்தை நம்ம பாதுகாத்துட்டு வர்றதுக்கு. இது மட்டும் இல்லாமல் மண் வளத்தை வந்துட்டு மேம்படுத்துறதோடு இல்லாமல் பயிர் பாதுகாப்பு மற்றும் பயிர் மேம்பாட்டுக்கு இந்த மாதிரி அங்கக உரங்கள் பெரிதும் உதவி புரியுது. சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் உணவு சங்கிலியில் நச்சு கனிமங்களினால் ஏற்படும் உடல்நல கேடுகளுமே தற்போது அங்கக வேளாண்மை பற்றிய மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த முக்கிய காரணமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இல்லை, ஆர்கானிக்கில் வெஜிடபிள் வாங்கினா பரவாயில்ல, இந்த மாதிரி எல்லாமே ஒரு டாக்கு இப்போதைக்கு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பேச்சு வழக்கில் வந்துருச்சு. ஸோ அதனால் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது எப்படி அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு வர ஆரம்பித்து விட்டது. மக்கள் தொகை பெருகி வர்றது அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நம்ம சொல்லலாம். இதனால் இயற்கை மாற்றப்படுகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. விலங்குகளும் பறவை இனங்களும் உணவுக்காகவும் வியாபாரத்திற்காகவும் நமக்கு அளிக்கப்படுறப்போ சுற்றுச்சூழல் கேடு ஆட்டோமேட்டிக்காக வர்றது நம்ம வந்துட்டு தடுக்க முடியறதில்லை. சரி, இப்போ அங்கக வேளாண்மை செய்கிறதுனால எவ்வாறு சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதில் வர்றப்பவே காலநிலை மாற்றத்தினால் வரக்கூடிய விளைவுகளை நம்ம எப்படி சமாளிக்கலாங்கிறத முதன்மையாக வரும். அந்த காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்லலாம். அதையை வந்துட்டு நம்ம குறைச்சோம்னாலே காலநிலை மாற்றங்களை வந்துட்டு நம்ம இதுக்கு மேலே அதிகரிக்காமல் தடுக்கலாம் அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ காலநிலை மாற்றத்தை பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் வந்துட்டு விடாமல் மழை பெய்யுது, ஒரு இடங்களில் மழையே இல்லாமல் இருக்குது. இது நம்ம வந்துட்டு இந்த கடந்த 10 வருடங்களாக நிறைய கேள்விப்படுற விஷயம். இப்போ அங்கக வேளாண்மை முறையை நம்ம கடைபிடிச்சோம்னா, இந்த பசுமை இல்ல வாயுக்கள், கரியமில வாயு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், இதையெல்லாம் வந்துட்டு முறையே வந்துட்டு 40-50% வளிமண்டலத்துக்கு போகிறத நம்மளால் குறைக்க முடியும். அங்கக உரத்தை நிறைய இருந்ததுன்னா மண்ணில் வந்துட்டு நீர்பிடிப்பு தன்மை அதிகமாகி பயிர்களுக்கு செலவாகிறதும் இல்லாமல் மண்ணிலுடைய அந்த நீர்பிடிப்பு அதிகமாகி ஸ்டோரேஜ்னு சொல்லக்கூடிய அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் வந்துட்டு அதிகமாயிரும். ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படாது. இப்போ நகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுன்னா அது சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு இருக்கும். கிராமங்களில் வெள்ளப்பெருக்குன்னா அப்போதைக்கு எந்த பாதிப்பும் தெரியாது, ஆனால் மேல் மண்ணெல்லாம் போச்சுன்னா சுத்தமான விவசாயமே நடைமுறைப்படுத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அங்க உரங்கள் இதையெல்லாம் வந்து தடுக்குதுன்னு சொல்கிறது ஒரு உண்மை, அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. இப்போ இனி ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா வெப்பநிலை உயருது அப்படின்னு சொல்லிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 10,000 ஆண்டுகள் இல்லாமல் இந்த 10 ஆண்டுகளில் 0.5% செல்சியஸ் அளவு வெப்பநிலை உயர்ந்திருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த வெப்பநிலை உயர்றதுக்கு காரணம் மெயினாக பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை வாகனங்கள் தான் வந்துட்டு நம்ம குறிப்பாக சொல்கிறோம். தொழிற்சாலைகளும் வாகன பயன்பாடும் இல்லாமல் இருக்கவும் முடியாது. ஸோ அதனால் இந்த வெப்பநிலை உயர்வால் அண்டார்டிகாவில் உள்ள பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயர்து, அதனால் வந்துட்டு பல தீங்குகள் வருது. இந்தோனேசியா, மாலத்தீவு, பங்களாதேஷ் இந்த மாதிரி எல்லாம் கடலோரத்தில் இருக்கிற நகரங்கள்லாம் மூழ்கக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த அங்கக இயற்கையில் வந்துட்டு மண்ணிலிட்டு மண்ணில் வந்துட்டு வளரும் விளைபொருட்களின் தரம் வந்துட்டு ஒரு நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடியதுனால இதை வந்துட்டு நம்ம கடைபிடிக்கிறோம். இப்போது வெப்பநிலை உயர்றதுக்கும் அங்க ஓரத்தை போடுறதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, வெப்பநிலை வந்துட்டு உயர்ந்தாலும் மண்ணில் உள்ள தண்ணீர் ஆவியாமல் போவதற்கு இந்த அங்க ஓரங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. அதனால தான் வந்துட்டு ஏன்னா இதனுடைய நீர்பிடிப்பு தன்மை அதிகம் நான் முதல்லையே சொல்லியிருந்தேன். ஸோ நீர் ஆவியாகாமல் போகிறதுக்கும் திரும்ப பயிருக்கு தேவையான நீரை கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. மேலும் வந்துட்டு பயிர்களுக்கு அந்த வேரை சுற்றியும் ஒரு குளுமையான ஒரு சீதோசன நிலை வந்துட்டு இது கட்டாயமாக கொடுக்க வல்லது. அதனால் இதை நம்ம போடலாம். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளே முதல்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அங்கக உரங்கள், இப்போல்லாம் வந்துட்டு வெளியில் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இல்லாமல் நம்மளே வந்துட்டு கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை போட்டு அங்கக உரங்களை தயாரித்து அந்த அங்கக உரங்களை வந்துட்டு நம்ம பயிருக்கு போடுறதான் நல்லது. அங்கக உரங்கள் தயாரிக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு அதில் கார்பன் நைட்ரஜன் சதவீதம் வந்துட்டு 30:1 அளவில் பார்த்துக்கணும். அதிகபட்சம் 40:1 போகலாம். 40:1 நீங்கள் சில சமயம் பார்த்தீங்கன்னா 100, 150, 200:1 இருக்கும். அப்படி போட்டிங்கன்னா மக்கவே செய்யாது. ஸோ அதை மக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூரியாவை நம்ம அதில் இறக்கணும். அதுதான் நைட்ரஜன். நைட்ரஜனை தலையாகவும் போடலாம், இல்லை நமக்கு அது நிறைய தேவைப்படும் ஆட்கள் அதிகமாக பிடிக்கும்னா யூரியா கொஞ்சம் வாங்கி நீங்கள் அதில் இறச்சி விடலாம். ஸோ அப்படிங்கிறப்ப அதனுடைய கார்பன் நைட்ரஜன் அளவு வந்துட்டு சமமாகி மக்கிறதுக்கு வந்துட்டு சீக்கிரம் ஏதுவாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இரண்டாவது. இனி முக்கியமாக ஒன்று பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை கழிவுகள். தொழிற்சாலை கழிவுகளை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம். எல்லா தொழிற்சாலையிலேருந்து வர்ற கழிவுகளுமே வந்துட்டு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான். அதை வந்துட்டு முறையாக சுத்திகரித்து முறையாக வந்துட்டு மக்க வைத்து நம்ம பயன்படுத்தினோம்னா அது வந்துட்டு ஒரு நல்ல இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ வேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று சொல்கிறோம். ஜீரோ வேஸ்ட் இண்டஸ்ட்ரினா நமக்கு வந்துட்டு சுகர் இண்டஸ்ட்ரி சொல்லுவோம். எப்படி சொல்கிறோம், சுகர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்ற ப்ரெஸ் மட்டு மொலாசஸ் ரெண்டு கழிவு. ப்ரெஸ் மட்டு கழிவு வந்துட்டு திடக்கழிவு, மொலாசஸ் வந்துட்டு செமி திரவ கழிவுன்னு சொல்லுவோம். பாதி கொலகொலன்னு இருக்கும். இப்போ இந்த திரவ கழிவு மொலாசஸை வந்துட்டு எரிசாராய ஃபேக்ட்ரிக்கு, ஆல்கஹால் இண்டஸ்ட்ரிக்கு வந்து டிஸ்ட்லரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த மொலாசஸ் மூலப்பொருளாக போயிடும். இந்த மொலாசஸ்லேருந்து தான் ஃபெர்மெண்ட் பண்ணி நமக்கு ஆல்கஹால் எடுத்துட்டு அதில் வர்ற ஸ்பென்ட் வாஸ்ன்னு ஒரு வேஸ்ட் வாட்டர் வரும். இந்த வேஸ்ட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்துட்டு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாம் இருக்கும். இதையை வந்துட்டு நம்ம ப்ரெஸ்மெண்ட்டோட கலந்து அந்த ஸ்பென்ட் வாஸில் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த உப்புத்தன்மையை வந்துட்டு குறைக்கிறதுக்கு சில நுண்ணுயிரிகளை கலந்து மக்க வச்சோம்னா அழகாக வந்துட்டு அதனுடைய ஒரு பயோ கம்போஸ்ட் வந்துட்டு ரெடி ஆயிரும். ஸோ இதனால தான் வந்துட்டு இந்த சர்க்கரை ஆலையை நம்ம வந்துட்டு ஜீரோ வேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ இதையே இன்னொன்று எடுத்துட்டிங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆம்பூர், வாணியம்பாடி, ராணிப்பேட்டை போன்ற இடங்களில் தோல் தொழிற்சாலை டேனரி இண்டஸ்ட்ரி இருக்குது. இது வந்துட்டு பாலாற்றுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை ரொம்பவுமே பாதிச்சிருக்குது. நிறைய கிட்டத்தட்ட 350 ஹெக்டேர் விளைநிலங்கள் இதனால் பாதிக்கப்படுது. ஸோ இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் தொழிற்சாலையிலேருந்து வர கழிவை குழி தோண்டி தோண்டி அதில் வந்துட்டு இந்த மண்ணில் வந்துட்டு நிரப்பிடுவாங்களாம். ஸோ இந்த மிக ஆழமான குழிகளில் வந்துட்டு இதை நிரப்புறதுனால ரொம்ப நாளைக்கு அது வந்துட்டு அப்படியே இருக்கும். ரெண்டாவது அதுலேருந்து வர்ற இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய ஊஸ் அவுட்டுன்னு சொல்லுவோம், வடி நீர் மாதிரி வர்றதெல்லாம் வந்துட்டு நிலத்தடி நீரோடு கலந்துடும். ஸோ கலந்து அதில் இருக்கிற குரோமியம் வந்துட்டு மற்ற எல்லா பக்கமும் பரவிட்டு வருது. ஸோ இதையை வந்துட்டு தாங்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா அங்கக உரங்களோடு சேர்ந்த அதில் வளரும் தன்மையுடைய நம்ம வந்துட்டு பயிர் வகைகள் சொல்ல போனோம்னா கேழ்வரகு, கரும்பு, கம்பு, மக்காச்சோளம், தென்னையில் நெட்டை வகைகள் இதையெல்லாம் வந்துட்டு பண்ணலாம். இது கூட நம்ம வந்துட்டு அங்கக உரங்கள் போட்டு மண்ணை சீர்திருத்தம் பண்ணுனா வந்துட்டு இன்னுமே நல்லா வளரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து ஜிப்சம் போடலாம், இல்லைன்னா தேங்காய் நார் மக்கிய உரம். இது கூட ஏரி மண் இருக்குது இல்லைங்களா, இதை மூணையும் வந்துட்டு நம்ம தொடர்ந்து இட்டுட்டே வந்தோம்னா இது ஓரளவுக்கு வந்துட்டு எல்லாமே மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு தோல் தொழிற்சாலை கழிவை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம முதல்லையே பார்த்தோம் கரும்பாலை கழிவு வந்து ஜீரோ வேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு. அதில் கரும்பாலை கழிவையும் எரிசாராய் ஆலை கழிவையும் ரெண்டையும் தனித்தனியாகவும் பயன்படுத்தலாம். கரும்பாலை கழிவு வந்துட்டு இப்போ ப்ரெஸ் மட்டும் சொல்கிறோம் இல்லையா, கம்போஸ் பண்ணாமல் அதை வந்துட்டு நேரடியாக கடைசி உழவுக்கு முன்னாடி நம்ம போட்டுட்டு மண்ணோட கலந்துடணும். கலந்துட்டு ஏன்னா இந்த கரும்பாலை கழிவு அந்த ப்ரெஸ் மட்டும் நல்லா அறப்பட்டிருக்கும், அதில் வந்துட்டு நிலத்தில் ஓட்டதுமே எரு மாதிரி தான் அது தெரியும். ஸோ இது மண்புழுக்களும் நுண்ணுயிர்களுக்கும் உணவாகவே அது மண்ணிலிருந்து பயன்படுத்திக்கும். பயன்படுத்துகிறப்போ நம்ம மண்ணில் இருக்கிற நைட்ரஜன் சத்தை கொஞ்சம் எடுத்துக்கும் முதல்ல. பட் கொஞ்ச நாள் ஆகி மக்கிறப்ப, ஒரு 50 நாள் 60 நாள் ஆகி மக்கிறப்ப மற்ற எல்லாத்தையுமே வந்துட்டு அது மண்ணுக்கு தான் கொடுக்கும். அதனால் வந்துட்டு இப்படி போடுறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணி கொஞ்சம் அப்பப்போ நம்ம கட்டிக்கணும், இல்லைன்னா மழை பெஞ்சதுன்னா அதுவும் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி அதை பண்ணலாம். அதே மாதிரி வடிப்பாலை கழிவு நீரை நம்ம வந்துட்டு எரிசாராய் ஃபேக்ட்ரியிலேருந்து வருதுன்னு சொன்னீங்களா, அதை வடிப்பாலை கழிவு நீர், அந்த கழிவு நீரில் வந்துட்டு உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, 40,000 லிட்டர் அளவு ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் நம்ம 3 வருஷத்துக்கு ஒருக்கா அதில் வந்துட்டு விடலாம். அடியோரமாக விட்டுட்டு, அதாவது ட்ரீட்டேடு ராஸ் பென்ட் வாஸாக அதை எடுத்து எல்லா நிலத்துக்கும் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் விட்டு நல்லா உழவு ஓட்டி திரும்பவும் ஒரு 15 நாள் கழித்து திரும்பவும் ஒரு உழவு ஓட்டணும்னா அதில் இருக்கிற உப்புத்தன்மையெல்லாம் மண்ணோட கலந்து நுண்ணுயிரிகளால் எல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நிலத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பயிர் செய்யலாம். அந்த நிலத்தில் வந்துட்டு நீங்கள் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியத்தின் அளவு மிகவும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த உர நீரை பயன்படுத்தின நிலத்தில் ஏக்கருக்கு 4-5 டன் குப்பை உரம் போட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் பசுந்தாள் உரம் போட்டிங்கன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட 2-3 வருடங்களுக்கு வேறு எந்த உரமுமே அதிகபட்சம் போடாமல் மண்ணை ஆய்வு செய்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உரம் போட்டிங்கன்னா மட்டும் போதும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதும் தனியாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அங்கக வேளாண்மையினால் சுற்றுப்புறத்தை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு பயன்படுதுன்னு தான் சொல்லணும். அங்கக வேளாண்மை மூலம் இயற்கை வளங்களை காத்து மண் வளத்தை பராமரித்து உயிரின வேற்றுமைகளை அதிகரித்து அதன் நுண்ணுயிரிகளினுடைய எண்ணிக்கையை அதிகரித்து அதன் மூலம் வந்துட்டு உணவு தரத்தை காத்து இயற்கை ஆதாரங்களை பாதுகாத்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தவிர்க்கலாங்கிறது வந்துட்டு ஒரு உண்மையான விஷயம்தான். எனவே அங்கக வேளாண்மையை முழுவதுமாக பயன்படுத்த முடியலைனாலுமே எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால் பயன்படுத்த முடியுமோ அந்தளவு பயன்படுத்தி வருங்கால சந்ததிக்கு மண்ணின் வளத்தை பாதுகாத்து விட்டுட்டு போகணும்னு உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை சுற்றுச்சூழலை பயன்படுத்தும் அங்கக உரங்கள் பற்றி முனைவர் தவமணி அவர்கள் கூறிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.